إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدًا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ்வின் பேருதவியின் காரணமாக இம்முறை புனித ரமலானுடைய இந்த காலப்பகுதியிலே அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்தக்கூடிய ஓர் அழகிய சரித்திரத்தை பற்றி நாம் தொடர்ந்து அவதானித்து வருகின்றோம். சூரா யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய 12வது அத்தியாயத்தில் இதுவரை சுமார் 30 வசனங்களின் வழியாக அந்த சரித்திரத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே சென்ற பாடத்தில் அறிவுள்ள அழகுள்ள ஒரு வாலிபனாக வளம் வரக்கூடிய நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களின் அழகிலே மயங்கக்கூடிய அமைச்சரின் மனைவி நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை தவறான நடத்தைக்கு அழைக்கின்றாள். மனிதனென்ற வகையிலே சற்று தடுமாறக்கூடிய நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஓர் ஆதாரத்தின் அடிப்படையிலே அந்த இடத்தை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்கின்றார்கள். இறுதியிலே செய்ய வழியின்றி அந்த மாளிகையை விட்டும் ஓடுவதற்கு அவர்கள் முனையக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களை பின்னால் துரத்தி வரக்கூடிய அமைச்சரின் மனைவி நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களின் சட்டையை கிழித்து விடுகின்றாள். அதைத் தொடர்ந்து வாசலிலே அமைச்சரை அவர்கள் காணுகின்றார்கள். இப்படி தான் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எஜமானி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை மாட்டி விடுகின்றாள். இருந்தாலும் நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் தன் மீது தவறில்லை என்பதனை அந்த இடத்திலே எடுத்துரைக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு ஓர் நடுவர் வருகை தருகின்றார். அவர் இந்த தகவல்களை கேட்டறிந்துவிட்டு ஒரு தீர்ப்பையும் வழங்குகின்றார். கிழிக்கப்பட்ட சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அது யூசுஃபின் குற்றமாகும், பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் எஜமானிதான் குற்றவாளியாக ஆகுவாள் என்ற தீர்ப்பிற்கு அமைவாக நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களின் சட்டை பின்னால் கிழிந்திருப்பதை காணுகின்ற போது அந்த அமைச்சரும் தனது மனைவிதான் தவறான நடத்தைக்கு எத்தனித்திருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு இது பெண்களாகிய உங்களின் சூழ்ச்சி என்று சொல்லிவிட்டு அவர் தனது கௌரவத்தை பாதுகாக்கும் முகமாக நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை பார்த்து, யூசுஃபே, இத்தோடு இந்த கதையை விட்டுவிடு என்று கூறுவதோடு, அந்த யூசுஃபிடம் மன்னிப்பு கேட்குமாறு தனது மனைவியிடத்திலே அவர் கூறுகின்றார். எந்த விடயத்தை, எந்த அசிங்கத்தை மூடி மறைக்க வேண்டுமென்று அந்த அமைச்சர் நினைத்தாரோ அந்த அசிங்கங்கள் ஏதோ ஒரு வழியிலே அந்த மாளிகை விட்டும் வெளியிலே பரவிவிடுகின்றது. எந்தளவு என்றால், அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த அமைச்சரின் மனைவி செய்த இந்த காரியம் படு மோசமானது, அந்த தனது அடிமையின் விஷயத்திலே இவளுடைய இந்த ஆசை கேவலமானது என்பதாக அந்த பட்டணத்து பெண்கள் எல்லாம் சித்தரிக்கின்ற அளவு கதை பரவிவிடுகின்றது. இதுவரைதான் சென்ற பாடத்திலே நாம் அவதானித்திருந்தோம். தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடக்கக்கூடிய காரியத்தை எமக்கு அறிய தருகின்றான். ஃபலம்மா சமிஅத் பி மக்ரிஹின்ன அர்சலத் இலைஹின்ன, அதாவது இந்த அமைச்சரின் மனைவி இவள் தவறான ஒரு காரியத்தை செய்வதற்கு எத்தனித்தால், ஆனால் தனது கணவர் முன்னிலையில் வந்த காரணத்தினால் அதனை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். மூடி மறைக்க நினைத்த விடயம் அந்த ஊர் முழுக்க பரவிவிடுவதை அவள் அவதானிக்கின்ற போது, எப்படி இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது என்று அந்த அமைச்சரின் மனைவி யோசிக்கின்றார். ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நானாக எடுத்துச் சொல்லும் ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில இடங்களிலே சூழ்ச்சி செய்கின்ற விடயத்திலே பெண்களை அவர்கள் உயர்த்தி பேசியிருக்கின்றார்கள். ஆண்களை விட அந்த விஷயத்திலே பெண்கள் கெட்டிக்காரிகளாக இருக்கின்றார்கள். இது இயல்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். நாம் ஏற்கனவே அந்த அமைச்சருடைய வார்த்தையை ஒரு ஆதாரமாக பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்? நிச்சயமாக இது உன்னுடைய சதிதான், பெண்களாகிய உங்களின் சதி மகத்தானது என்று சொல்லியதை நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம். அதே போன்று சூரத்துல் ஃபலக் என்ற அத்தியாயத்திலே ஒரு சில முக்கியமான விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு கோருமாறு அல்லாஹ் எமக்கு சொல்லித்தரக்கூடிய இடத்திலே, முடிச்சுகளிலே ஊதக்கூடிய பெண்களின் கெடுதியிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றொரு பிரார்த்தனையும் அல்லாஹ் சொல்லி தருகின்றார். யாரெல்லாம் சாலிஹான பெண்களாக இருக்கிறார்களோ இவர்களை தவிர ஏனைய பெண்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய விஷயத்திலே நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இதனை அல்லாஹ் அல் குர்ஆனின் இன்னொரு இடத்திலும் சொல்கிறான். எப்படி? இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும் ஃபஹ்தருஹும், நிச்சயமாக உங்களது மனைவிமார்களிலும் உங்களது குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதை நாம் கவனிக்க முடிகிறது. எனவே இந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு திறன், சதி செய்யக்கூடிய ஒரு சிந்தனை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். தாம் ஒரு விடயத்திலே மாட்டிக் கொள்கிற போது அந்த இடத்திலிருந்து எவ்வாறு தப்பிப்பது, தான் ஒரு விடயத்திலே அசிங்கப்படுகிற போது தன்னுடைய கௌரவத்தை எப்படி நிலைநாட்டுவது, இதிலே அவர்கள் கை தேர்ந்தவர்கள். இந்த எஜமானியும் அதுக்கு விதிவிலக்கல்ல. அல்லாஹ் அதனைதான் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். فَلَمَّا سَمِعَتْ بِمَكْرِهِنَّ أَرْسَلَتْ إِلَيْهِنَّ. ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் தன்னை தவறாக பேசுகிறார்கள் என்பதனை செவியுறக்கூடிய அமைச்சரின் மனைவி என்ன செய்கிறாள் என்றால், இவர்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடை செய்கின்றார். என்ன செய்கின்றால், யார் தன்னை தவறாக பேசுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடை செய்கின்றாள். ஒரு மண்டபத்திலே ஒரு உணவு ஏற்பாட்டை செய்கின்றாள். அது மட்டுமல்ல, அந்த மண்டபத்திலே வரக்கூடிய விருந்தினர்களெல்லாம் உட்காருவதற்கு சாய்மான கதிரைகளை அவள் ஒழுங்கு செய்கின்றாள். எப்படி ஒரு விஷயத்தை மூடி மறைப்பதற்கு அல்லது தான் செய்தது நியாயம்தான் என்று காட்டுவதற்குரிய ஒரு சூழ்ச்சி என்று பாருங்கள். அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றால், ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்கின்றால், அங்கே அவர்கள் வந்து உட்காருவதற்கு சாய்மான இருக்கைகளை அவள் தயார் செய்கின்றாள். இப்போது யாரெல்லாம் இந்த அமைச்சரின் மனைவியை தவறாக பேசினார்களோ அவர்களெல்லாம் சாப்பாட்டுக்கு வருகிறார்கள். சாப்பாடு என்று வருகிற போது யார் போட்டாலும் அது பிரச்சனை இல்லை. என்னதான் கேவலமாக அவரை பற்றி பேசினாலும், சாப்பாடா முதலிடத்திலே இருப்பது மனித இயல்பு. அந்த வகையிலே அவர்கள் வருகிறார்கள். மண்டபத்திலே உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. வந்த விருந்தாளிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், நல்ல முறையிலே சாப்பிட்டு வயிறாறுகிறார்கள். இந்த ஏற்பாடை செய்பவள் அமைச்சரின் மனைவி. அவளுக்குதான் தெரியும் ஏன் இந்த ஏற்பாடு என்று. இவர்கள் சாதாரணமாக நினைத்து விட்டார்கள், அவளுக்கென்ன, அவள் நினைத்தால் சாப்பாடு போடுவாள் என்று போய் சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பாடு முடிந்து என்ன நடக்கிறது என்றால், சும்மா லைட்டா கடிச்சு கொள்றதுக்காக ஒரு பழம், ஒரு பழத்தை வந்த விருந்தாளிகள் கையிலெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அத்தோடு சேர்த்து ஒரு கத்தியும் கொடுக்கப்படுகிறது. ஆளுக்கு ஒரு கத்தி, ஆளுக்கு ஒரு பழம். இவர்கள் நன்கு சாப்பிட்டு வயிறாறிவிட்டு இனி பழத்தை சாப்பிடுவதற்கு தயாராகுகிறார்கள். ஒருவர் இருவராக பழத்தை வெட்ட ஆரம்பிக்கின்றார்கள். இப்பொழுது இவருடைய சூழ்ச்சியை அந்த எஜமானி பெண் நடைமுறைப்படுத்துகிறாள். என்னதான் நடந்தாலும் யூசுப் என்பவர் யார், அந்த வீட்டு அடிமை. அவர்களுடைய அதிகாரத்திற்குள் தான் இவர் இருக்க வேண்டும். இப்பொழுது இவள் என்ன செய்கிறாள் என்றால், சாடை காட்டி விடுகின்றாள். யூசுஃபே, கிளம்பி செல்வீராக. வந்த விருந்தாளிகளுக்கு முன் நீர் காட்சி தருவீராக. யூசுஃபுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எஜமானர் எஜமானி சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அவர் புறப்படுகிறார். வந்த விருந்தாளிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆடவர் வருகின்றார். ஒரு வாலிபன் வருகின்றார், ஒரு அழகுள்ள வாலிபன், அழகிலே உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அந்த இடத்திலே நுழைகின்றார். வந்த பெண்களுக்கு தெரியாது இவர்தான் யூசுப் என்று, வந்த பெண்களுக்கு தெரியாது இவரின் அழகிலேதான் எஜமானி மயங்கியது என்று. உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த ஒவ்வொரு பெண்களும் யூசுஃபுடைய அழகை கண்டு பிரமிக்கிறார்கள். இது என்ன அழகு என்று அவர்கள் மிகவும் உயர்வாக இந்த யூசுஃபை நினைக்கிறார்கள். ஏன், அல்லாஹ் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அழகிலே பாதி அழகை யூசுஃபுக்கு வழங்கியிருந்தார். ஒரே ஆண் மகனிலே அவ்வளவு அழகுகளும் பொதிந்திருந்தது. எந்த அளவு என்றால், அவர்கள் மெய்மறந்து விட்டார்கள். நாம் எங்கு இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை கூட மறந்து விட்டார்கள். ஃபலம்மா ரஐனஹு அக்பர்னஹு வகத்தன ஐதியஹுன்ன, வந்தவரை பார்த்து மயங்கி பிரமித்து அவர்கள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். எதனை வெட்ட ஆரம்பித்தது? பழத்தை. இப்போது வெட்டி கொண்டிருப்பது தங்களுடைய கைகளை. அந்த அளவு ஒரு அழகு நபி யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் தங்களது கைகளை வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களும் ஒரு சபலத்திலே மாட்டி விடுகின்றார்கள். இந்த யூசுவின் மீது ஆசை கொள்கின்றார்கள். என்ன நடக்கிறது? வகுல்னா ஹாஷலில்லா, அவர்கள் சொல்கிறார்கள், சுபஹானல்லாஹ், என்ன ஒரு அழகு, மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு மனிதரே அல்ல, இவர் ஒரு சங்கையான மலக்கு, இவர் ஒரு கண்ணியம் பொருந்திய மலக்கு ஒருவர், யார் இவர் என்று இவர்கள் அழைகிறார்கள். இவர்கள் அழைகின்றார்கள். இந்த வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பார்ப்பதற்கு ஒரு நேர்மையான வார்த்தைகளாக இருக்கிறது. எப்படி, மஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு மனிதர் அல்ல, சங்கை பொருந்திய ஒரு மலக்கு. நாகரீகமான வார்த்தைகள். ஆனால் தம்முடைய இச்சைகளை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் இவர்கள் வெளியிடக்கூடிய வார்த்தைகள் தான் இது. இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே சொன்னார்கள். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி அவர்கள் நோயுற்றிருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்களுக்கு தொழுகை நடத்த சொன்னார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தார்கள், அபூபக்கர் அவர்களுடைய தந்தை, இவ்வளவு காலமும் நபி அவர்கள் முன்னின்று தொழுகை நடத்தினார்கள், இந்த இடத்திலே அடுத்து ஒருவர் செல்வதை மக்கள் கொஞ்சம் விரும்ப மாட்டார்கள், மக்கள் கொஞ்சம் விரும்ப மாட்டார்கள், இது என்ன நபியுடைய இடத்துக்கு வந்து விட்டார் என்று பேசிவிடுவார்கள். ஆயிஷாவுக்கு பிடிக்கவில்லை தன்னுடைய தகப்பனை மக்கள் விமர்சிப்பது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உண்மையை அப்படியே மறைத்து விட்டு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் என்னுடைய தகப்பன், அவர் எப்படி தொழுவிப்பார், அவர் ஓத ஆரம்பித்தால் அழுகையிலே அவர் அழுகை மிகைத்துவிடும், மக்களுக்கு ஓதுதல் கேட்காது, வேறு யாராவது தொழுவித்தால் நல்லதுதானே. உள்ளத்திலே நோக்கம் வேறு, வெளி வார்த்தைகள் வேறு. நபிக்கு புரிந்தது. நபி சொன்னார்கள், அபூபக்கரை தொழுவிக்க சொல், சொன்னதை செய். மீண்டும் ஆயிஷா வாதாடுகிறார்கள். மூன்று முறை நடக்கிறது. மூன்றாவது முறையும் சொன்னார்கள், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லும். ஃபஇன்னகுன்ன சவாஹிபு யூசுப், நீங்கள் யூசுஃபுடைய விஷயத்திலே சம்பந்தப்பட்ட பெண்களை போன்றவர்கள் அல்லவா என்கின்றார்கள். என்ன விஷயம்? உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவேன். எனவேதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட கொஞ்சம் வித்தியாசமாக நடந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை அடையாளப்படுத்தினார்கள். எனவே இந்த பெண்கள், இவர் ஒரு மனிதரே அல்ல, இவர் ஒரு கண்ணியம் பொருந்திய மலக்கு என்ற வார்த்தைகள் வெறும் நாகரீகமான வார்த்தைகளே ஒழிய இதனுடைய உள்ளர்த்தம் என்பது வேறு. அவர்களும் அழைகிறார்கள் சுருக்கமாக சொல்வதென்றார். இப்போது இந்த விஷயங்களை எல்லாம் அமைச்சரின் மனைவி பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் வாய் ஊறியது, பழத்துக்கு பதிலாக கைகளை வெட்டியது, கடைசியிலே அலையக்கூடிய விதத்திலே சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் இவர்தான் யூசுப் என்று அவர்களுக்கு தெரியாது. இவருடைய விஷயத்திலேதான் அமைச்சரின் மனைவி கவிழ்ந்தாள் என்று அவர்களுக்கு தெரியாது. உடனே இந்த அமைச்சரின் மனைவி சொல்கிறாள், காலத் ஃபதாலிகுன்னுல்லதி லும் துன்னனிஃபி. இவர் யார் தெரியுமா? இவருடைய விஷயத்திலேதான் நீங்கள் என்னை பழித்தீர்கள், நீங்கள் என்னை குறை சொன்னீர்களே, ஒரு அடிமையுடைய அழகிலே மயங்கி விட்டேன் என்று. அந்த அடிமைதான் இவர். இனி எல்லாரும் ஒரு கட்சிக்கு வந்துட்டாங்க. அனைவருக்கும் இந்த யூசுஃபுடைய விஷயம், யூசுஃபுடைய அழகு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களும் அமைச்சரின் மனைவி செய்தது சரிதான், அல்லது என்ன செய்ய, இப்படி ஒரு அழகர் இருந்தால் எல்லாரும் இந்த நிலைமையை தான் அடைவோம் என்பது போன்று அவர்களும் ஒரே கட்சிக்குள் வந்து விடுகிறார்கள். இப்போது இந்த பெண் சொல்கிறாள், யார்? அமைச்சரின் மனைவி. ஓலக்கதிராவத்துஹு அந்நப்ஸிஹி, நான் தான் அவரை அழைத்தேன், நான் தான் எனது இச்சைக்கு இணங்கி வருமாறு அவரை அழைத்தேன். என்ன செய்ய போகிறீர்கள்? ஃபஸ்தஅஸம், ஆனால் அவர் மன உறுதியோடு இருந்து விலகிக் கொண்டார். வலஇல்லம் யஃபல் மாஉ ஆமுருஹு லயஸ்ஜுனன்ன லயஸ்ஜனன்ன வலயகூனம் மினஸ்ஸாகிரீன். இப்போது இவருடைய அழகை ஊரே அறிந்துவிட்டது. இப்பொழுது இவர் தெளிவாக சொல்கிறார், நான் ஏற்கனவே போன பாடத்திலே கூறியிருந்தேன், தனது கணவரிடம் மாட்டிய சந்தர்ப்பத்திலே இவரை கொன்று விடுங்கள் என்று சொல்லாமல் சிறையில் அடைத்து விடுங்கள் அல்லது நோவினை செய்யுங்கள் என்று கூறியதன் அர்த்தம், எப்படியாவது அவரை அடைய வேண்டும், கொலை செய்தால் அதற்கு பிறகு அனுபவிக்க முடியாது, சிறையில் இருந்தால் சந்தர்ப்பம் இருக்கிறது, நோவினை செய்துவிட்டு விட்டுவிட்டால் சந்தர்ப்பம் கிடைக்கும், இதுதான் இவருடைய திட்டம். மீண்டும் சொல்கிறாள், வல இல்லம் எஃப் அல் மா ஆமுருஹு, இதற்கு பிறகும் நான் கட்டளையிடுவதை இவர் செய்யவில்லை என்றால் லயுஸ்ஜனன்ன, இவர் நிச்சயம் சிறையில் அடைக்கப்படுவார். வலயகூனம் மினஸ்ஸாகிரீன், மேலும் இவருடைய மதிப்புகள் எல்லாம் இழக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்களில் ஒருவராக இவர் ஆகிவிடுவார் என்று இந்த அமைச்சரின் மனைவி தன்னுடைய சகாக்களுக்கு மத்தியிலே கூறுகின்றார். இந்த இடத்திலே சுற்றி இருப்பது பெண்கள். அதுவும் எப்படி பெண்கள்? ஷைத்தானிய பார்வை கொண்ட பெண்கள். நபி யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு முஸ்லிம், அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய ஒரே ஒரு முஸ்லிம், உள்ளத்திலே தக்வாவை ஏந்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் மண்டபத்திலே நிற்கின்றார். சுற்றி வர ஷைத்தான்கள் கும்மாளமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இந்த நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் ஒரு பிரார்த்தனையை செய்கின்றார்கள். அவர்களுக்கு விளங்கிவிட்டது, எப்படியும் இந்த எஜமானி தன்னை அடைந்து கொள்வதற்கு பார்க்கின்றாள். இப்பொழுது இவளுக்கு இன்னும் ஆள்பலமும் சேர்ந்து விட்டது. அந்த பெண்களும் என்னை நாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு துஆவை செய்கின்றார்கள். கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி ஃபீ. சொல்கிறார்கள், ரப்பே, என்னை படைத்த ரப்பர் ரஹ்மானே, நான் இவர்கள் சொல்வதை செய்யவில்லை என்றால், என்னை இவர்கள் சிறையில் அடைப்பார்களாக இருந்தால், சிறைவாசம் செல்வதே எனக்கு விருப்பமானது. இவர்கள் எந்த தீய நடத்தைக்கு அழைக்கிறார்களோ அதைவிட சிறையிலே போய் இருப்பது எனக்கு விருப்பமானது. وَإِلَّا تَصْرِفَ عَنِّي كَيْدَهُنَّ أَصْبُ إِلَيْهِنَّ. பாருங்கள், நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த ஈமானிய உறுதியை, அந்த ஈமானிய உறுதியை பாருங்கள். பாவங்கள் எல்லாம் மலிந்து கிடக்கிறது. தன்னை குறை சொல்வதற்கு யாரும் இல்லை. அந்த இடத்திலும் அவர்களுடைய ஈமான் மிக உறுதியாக இருந்தது. என்ன சொன்னார்கள், சிறை வாழ்க்கை என்பது ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை, திடீரென்று போய்விட்டால் எப்போது அதிலிருந்து விடுபது என்று சொல்லவே முடியாது. இப்பொழுது இருப்பதை விட மிகவும் ஒரு கொடுங்கோலான நிலைமைகள் அந்த காலத்திலே காணப்பட்டது. மன்னர்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறார்களோ அதன் அடிப்படையிலே அங்கே தீர்வுகள் அமையும். இருந்தாலும் இவர்கள் சொன்னார்கள், லேசா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திரலாம், ஆனால் அவர்களுடைய ஈமான் வேலை செய்தது. என்ன சொன்னார்கள், இவர்கள் எதை நோக்கி அழைக்கிறார்களோ அதைவிட சிறைவாசம் எனக்கு விருப்பமானது. அவர்களுடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தினார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், ஆயிரம் தான் இருந்தாலும் அவர்களும் ஒரு மனிதர், அவர்களும் ஒரு மனிதர். அந்த வார்த்தையும் வெளிப்படுத்தினார்கள், யா அல்லாஹ், இவர்களுடைய இந்த சூழ்ச்சிகளை விட்டும் என்னை நீ திசை திருப்பாவிட்டால் நானும் இவர்கள் பக்கம் சாய்ந்து அறிவியினர்களில் ஒருவராக மாறிவிடுவேன் யா அல்லாஹ் என்று நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எனவே மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களும் தூய்மையானவர்கள் அல்ல, அவர்களும் ஒரு பாவத்திற்குள் விழுந்து விடலாம் என்ற அச்சம் அவர்களிலும் இருந்தது. அதனை தாண்டி அவர்களின் ஈமானின் உறுதியும் காணப்பட்டது. இதிலிருந்து நாம் உணர வேண்டிய ஒரு படிப்பினை என்னவென்றால், யூசுப் என்று நாம் பேசுகிற போது அவர் என்ன, அவர் ஒரு நபி, அவர் இருப்பார் எங்களுக்கு ஏழுமா, இந்த கேள்விக்கு தான் இது பதில். அவரும் நபிதான், ஆனால் அவரும் ஒரு மனிதர். அவருக்கும் உள்ளத்திலே ஆசாபாசங்கள் உருவாக சந்தர்ப்பங்கள் இருந்தது. அந்த நேரத்திலேதான் அவர் அல்லாஹ்வை பயந்து கொண்டார். இந்த துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம் ثُمَّ بَدَا لَهُمْ مِنْ بَعْدِ مَا رَأَوُ الْآيَاتِ لَيَسْجُنَنَّهُ حَتَّى حِينٍ. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை? ரப்பே, இவர்கள் அழைக்கின்ற அந்த அசிங்கமான காரியத்தை விட சிறைவாசம் செல்வது எனக்கு விருப்பமானது. இவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் என்னை நீ காப்பாற்றாவிட்டால் நான் இவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவேன், மடையர்களில் ஒருவராகவும் நான் மாறிவிடுவேன். இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் அளிக்கின்றான். எப்படி? ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன. அல்லாஹ் இந்த யூசுஃபுடைய அந்த துஆவுக்கு பதில் அளிக்கிறான். அவர்களை விட்டும், அவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் யூசுஃபை திருப்பி விடுகின்றான். ஏன்? இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அங்கே அந்த சந்தர்ப்பத்திலே நபி யூசுப் வேண்டுமானால் தனியொருவராக இருக்கலாம், சுற்றிருக்கக்கூடியது பெரும் கூட்டமாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்திலே நடக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். நடக்கக்கூடிய அனைத்தையும் அவன் அறியக்கூடியவன். இதற்கு மத்தியிலே யூசுப் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் அவன் செவியேற்கக்கூடியவன். எனவே அல்லாஹ் பதிலளிக்கின்றான். எப்படி பதிலளித்தான்? ثُمَّ بَدَا لَهُمْ مِنْ بَعْدِ مَا رَأَوُ الْآيَاتِ لَيَسْجُنَنَّهُ حَتَّى حِينٍ. பாருங்கள், நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய ஈமானை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு சிறைவாசம் விருப்பமாக இருந்தது. இந்த இடத்திலே நான் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். நாம் எல்லோரும் ஆசைப்படக்கூடிய அழகு, அழகுக்காக எங்களை நாங்கள் தீட்டிக் கொள்கின்றோம். தாடிகளாக இருக்கட்டும், பெண்கள் அவர்களுடைய நிறங்களையாக இருக்கட்டும், ஒரே ஒரு நோக்கம், அழகு, அழகு வேண்டும். யூசுப் நபியுடைய அழகு அவர்களை சிறைக்கு தள்ளியது. இதுதான், சில விடயங்களை நாம் விரும்புவோம், அதிலே பல கெடுதிகள் இருக்கும். பாருங்கள், எத்தனை கெடுதிகள் என்று. எஜமானியின் விஷயத்திலே ஆரம்பித்து பட்டணத்து பெண்கள் எல்லாம் தன்னை சூறையாட நினைக்கின்ற அளவுக்கு ஒரு கெடுதியை ஏற்படுத்தியது எது? நபி யூசுஃபுடைய அழகு. பிறகு என்ன நடக்கிறது? சும்மா பதா லஹும் மின் பஅதி மா ரஅவுல் ஆயாத். மிக தெளிவாக யூசுஃபின் மீது எந்த குற்றமும் இல்லை. எஜமானிதான் தவறு செய்தவள். அவருடைய சட்டை பின்புறம்தான் கிழிந்திருந்தது. ஏன்? அனைத்தையும் தாண்டி அனைத்து பெண்களுக்கு முன்னிலையிலும் நான் தான் அவரை தவறு செய்ய அழைத்தேன், அவர் தப்பித்து கொண்டார் என்று எஜமானி தன் வாய்ப்பட சொன்னாலும் இந்த அனைத்து ஆதாரங்களுக்கும் பிறகு அவர்களுக்கு தோன்றியது, அந்த அமைச்சர் வம்சத்துக்கு தோன்றியது, அன்றிருந்த அரசாங்கத்துக்கு தோன்றியது, எப்படி இவரை சிறை வைக்க வேண்டும், இவரை சிறையில் வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியது. ஹத்தாஹீன், இவரை கொஞ்ச காலம் சிறையிலே வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியது என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நிலைமையை நாம் உணர வேண்டும். எந்த தவறும் செய்யாத அவர்கள் தன் மீது தவறில்லை என்று மிக தெளிவாக நிரூபணமாகிய பிறகும் எந்த அடிப்படையிலே சிறை செல்கிறார்கள்? இவர் அமைச்சரின் மனைவியோடு தவறாக நடக்க பார்த்திருக்கின்றார், இதுதான் குற்றச்சாட்டு. யூசுப் சிறைக்கு செல்கின்றார், அந்த பட்டணத்து பெண்களுக்கு வேண்டுமானால் இவர் குற்றவாளி அல்ல என்று தெரிந்திருக்கலாம். ஆனால் ஊர் என்ன பேசியிருக்கும், என்ன பேசியிருக்கும், ஊரின் விமர்சனங்கள் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு அடிமை செய்த வேலையை அவ்வளவு அழகாக அந்த வீட்டிலே அவர்கள் வளர்த்தெடுக்க அந்த வீட்டு பெண்ணுக்கே மோசம் செய்ய பார்த்திருக்கிறாள். இந்த ஒரு அசிங்கத்தோடு, கேவலத்தோடு, அவமானத்தோடு, ஊர் மக்களின் இழிச்சொல்லோடு நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் சிறைக்கு செல்கின்றார்கள். நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் சிறைக்கு செல்கின்றார்கள். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, அவர்கள் ஒரு சிறிது காலம் அந்த சிறையிலேயே அவர்களது வாழ்க்கை செல்கிறது. இதுவும் அல்லாஹுக்கு தெரியாமல் நடந்ததா என்றால் அல்லாஹ் செய்த ஏற்பாடுதான் இது. அவர்கள் துஆவை கேட்டாரே, இவர்களின் சூழ்ச்சியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று. அதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு, உனக்கு சிறை விருப்பமா, அதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா, சரி அதற்குரிய ஏற்பாடை நான் செய்கிறேன். எனவே மக்களுக்கு தோன்றுகிறது இவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று, அவர்கள் சிறை வைக்கின்றார்கள். எனவே நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு என்பது மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்தது ஒரு புறம், அதே நேரத்திலே பல படிப்பினைகள் பொருந்தியது இன்னொரு புறம். நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் தனது வாலிப பருவத்திலே சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கை அங்கே செல்கிறது. குறிப்பிட்ட காலம் அந்த சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதனை இன்ஷா அல்லாஹ் எமது அடுத்த பாடத்திலே பார்க்கலாம். அக்கூல கௌலி ஹாதா வஅஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும்.